அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 21 திங்கட்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தாமிரபரணி நதியிலிருந்து தண்ணீர் எடுக்க குளிர்பான நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளர் பிரபாகர் அளித்த பேட்டி.
குளிர்பான நிறுவனங்கள் இந்த தாமிரபரணி நதியில் இருக்கிற உரை கிணறுகளிலிருந்து கூட தண்ணியை உறிஞ்சுறாங்க. இந்த ஜீவாதார உரிமையை கருத்தில் கொண்டு அரசே தடை செய்யலாம்ங்கிறது என்னுடைய கருத்து.
இன்று இலங்கை வவுனியாவில் அனுசரிக்கப்பட்ட சர்வதேச மீனவர் தினத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஆண்டனி ஜெயசுதாசன் தெரிவித்த கருத்து.
உழைக்கு மக்களுடைய காணி மற்றும் கடல் உரிமையை உறுதிப்படுத்தி மக்களுக்கு தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு தன்னாதிக்கத்தை உறுதிப்படுத்துமாறு கேட்டு நிற்கின்றோம்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்கள் கருக்கலைப்பு செய்த பெண்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை போப் பிரான்சிஸ் காலவரையின்றி நீட்டித்துள்ளார்.
Tecnicamente è un'espressione che coinvolge tutte le persone che sono coinvolte nel lavoro.
ஞாயிற்றுக்கிழமை முடிவு பெற்ற கருணையின் புனித ஆண்டு என போப்பால் ஆணையிடப்பட்ட காலம் வரை அந்த அதிகாரங்கள் கடந்த வருடம் பாதிரியார்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு முன்னதாக கருக்கலைப்பு செய்த பெண்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பேராயர்கள் மற்றும் சிறப்பு பாவ மன்னிப்பு வழங்குபவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. கருக்கலைப்பு பெரும் பாவம் என்னும் ரோமன் கத்தோலிக்க கோட்பாடுகளை மீண்டும் வலியுறுத்திய போப், குற்றம் புரிந்தவர்கள் அது குறித்து வருந்தினால் கடவுள் அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு வழங்கக்கூடியவர் என்று தெரிவித்துள்ளார். ஆப்கான் தலைநகர் காபூலில் உள்ள ஷியா முஸ்லிம் மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 27 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பக்கீர் உல் அலும் மசூதியில் நடந்த இந்த தாக்குதலை தான் நடத்தியதாக இஸ்லாமிய அரசு என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிக்காக மசூதியில் கூட்டம் நிறைந்திருந்த பொழுது மசூதிக்கு உள்ளே நடந்து வந்த தற்கொலை குண்டு தாக்குதல்தாரி கட்டடத்திற்குள் வைத்து குண்டு வெடிக்க செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சங்கள் எழுந்துள்ளன. இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடந்த ரயில் விபத்தில் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணியை மீட்பு பணியாளர்கள் நிறுத்தியுள்ளனர். இந்த விபத்தில் 140 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரிலிருந்து பாட்னாவிற்கு சென்று கொண்டிருந்த போது அந்த ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. விபத்து நடந்த பகுதியில் ரயில் பட்டிகள் நொறுங்கி உலோகங்கள் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவது போல காட்சியளிக்கிறது. சமீப வருடங்களில் நடைபெற்ற மிக மோசமான ரயில் விபத்தாக கருதப்படும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். நைஜீரியாவில் 200,000 வேலையில்லா பட்டதாரிகள் அரசின் பணிகளை உருவாக்கும் ஒரு திட்டத்தின்படி வேலைக்கு அமர்த்திக் கொள்ளப்படுகின்றனர் என்னும் குறுஞ்செய்திகளை பெற்று வருகின்றனர். 500,000 பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படும் என்னும் அரசாங்கத்தின் தேர்தல் உறுதிமொழிப்படி வேலை வழங்கப்பட்டிருக்கும் முதல் பிரிவினர் இவர்கள்தான். அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு சுமார் $100 ஊதியமாக வழங்கப்படும். அடுத்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து அந்த முதல் பிரிவின் 1.5 பேர் ஆசிரியர்களாக பணியாற்றுவார்கள் என துணை அதிபர் அலுவலக செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவின் முக்கிய எதிர்க்கட்சியினர் நாட்டில் பல விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ள அதிபர் பார்க் என் ஹை மீது குற்றம் சாட்டி விசாரணை நடத்த முறையான திட்டம் ஒன்றை தொடர்ந்து வருகின்றனர். பெரியதொரு ஊழல் குற்றச்சாட்டில் கிரிமினல் குற்றம் செய்த சந்தேக நபராக அதிபர் பார்க்கின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. தனது நீண்டகால தோழியான சுவே சூன் சில்லை அரசாங்கத்தின் கொள்கைகளில் தலையிட அனுமதித்தது மேலும் சில்லின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிறுவனங்களுக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை நன்கொடை அளிக்குமாறு தென்கொரிய பெரு நிறுவனங்களை வலியுறுத்தினார் என அதிபரின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதியிலிருந்து தங்கள் பயன்பாட்டுக்கு குளிர்பான நிறுவனங்கள் தண்ணீர் எடுப்பதை மதுரை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
திருநெல்வேலி மாவட்டம் கங்கை குண்டான் பகுதியில் அமைந்திருக்கும் குளிர்பான நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கு இடைக்கால தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. கங்கை குண்டானில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் பெப்சி மற்றும் கோக் குளிர்பான நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீர் அருகில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் அமைக்கப்பட்டிருக்கும் உரை கிணறுகளில் இருந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பெப்சி கோக் தொழிற்சாலைகள் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுக்க தடை விதிக்க வேண்டுமென கோரி திருநெல்வேலி மாவட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் டாக்டர் பிரபாகர் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. தாங்கள் பொதுப்பணித்துறையின் அனுமதி பெற்றே குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீரை வழங்கி வருவதாக சிப்காட் தனது பதில் மனுவில் கூறியிருந்தது. தாங்கள் முறையான அனுமதியை பெற்றே சிப்காட்டிடமிருந்து தண்ணீரை பெற்று வருவதாக குளிர்பான நிறுவனங்கள் தெரிவித்திருந்தன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் இந்த நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க இடைக்கால தடை விதித்து வழக்கை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய பிரபாகர்,
தாமிரபரணி தண்ணிங்கிறது 5 மாவட்டம் 10 மாவட்டங்களுக்கு இன்னைக்கு அந்த தண்ணியை குடிச்சுதான் மக்கள் உயிரோட இருக்கும். அந்த தண்ணியை இன்னைக்கு இல்லைங்கிற நிலைமை உருவாயிருச்சு, வறண்டு போயிடுச்சு தாமிரபரணி. இந்த நிலைமையிலையும் கூட இந்த குளிர்பான நிறுவனங்கள் இந்த தாமிரபரணி நதியில் இருக்கிற உரை கிணறுகள் இருந்து கூட தண்ணியை உறிஞ்சாங்க. மக்களுடைய இந்த தேவையை ஜீவாதார உரிமையை கருத்தில் கொண்டு அரசே தடை செய்யலாம் என்னுடைய கருத்து
என்று கூறினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அமைந்திருந்த குளிர்பான தொழிற்சாலைக்கு சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக அரசே தடை விதித்தது.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் 100 ரூபாய் நோட்டுகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து பாரத ஸ்டேட் வங்கியின் முதன்மை பொது மேலாளரிடம் கேட்டார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் 100 ரூபாய் நோட்டுகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தாங்கள் மட்டும் 1400 கோடி ரூபாய் அளவுக்கு 100 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட்டிருப்பதாக பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. ரூபாய் நோட்டு குறித்த அறிவிப்பிற்கு பிறகு நாடு முழுவதும் பல தானியங்கி எந்திரங்கள் இயங்காத நிலையில் 100 ரூபாய் நோட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த தட்டுப்பாடு குறித்தும் ஏடிஎம்கள் எப்போது இயங்க ஆரம்பிக்கும் என்பது குறித்தும் பிபிசி பிரத்யேகமாக பேசினார் பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை பொது மேலாளர் ரமேஷ் பாபு. கடந்த வாரத்தில் மட்டும் 1400 கோடி ரூபாய் அளவுக்கு 100 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டிருப்பதாக ரமேஷ் பாபு தெரிவித்தார்.
லாஸ்ட் ஒன் வீக் 10 டேஸ் So 1400 crores of rupees 100.
கடந்த ஒரு வாரம் 10 நாட்களில் 1400 கோடி ரூபாய் அளவுக்கு 100 ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம் மூலமாகவும் வங்கி கிளைகளின் மூலமாகவும் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மக்களிடம் இருக்கும் அச்சத்தின் காரணமாக இந்த ரூபாயை செலவழித்துவிட்டால் மீண்டும் 100 ரூபாய் நோட்டு கிடைக்குமா என்ற பயத்தின் காரணமாக அவர்கள் அதை மீண்டும் வங்கி கிளைகளில் கட்டுவதில்லை. முன்பெல்லாம் வெளியில் விநியோகிக்கும் ரூபாய் நோட்டுகள் மீண்டும் வங்கி கிளைகளுக்கு வரும். இப்போது ஒரு வழி போக்குவரத்தாக இருக்கிறது, திரும்பி வருவதில்லை. இந்தியாவில் புதிதாக 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அந்த நோட்டுகளை விநியோகிக்கும் வகையில் நாடு முழுவதும் ஏடிஎம் எந்திரங்கள் திருத்தப்பட்டு வருகின்றன. இருந்தபோதும் பெரும்பாலான ஏடிஎம்கள் தற்போதும் இயங்காத நிலையே காணப்படுகிறது. இன்னும் சில நாட்களில் பெரும்பாலான ஏடிஎம்கள் திருத்தப்பட்டு இயக்கத்திற்கு வந்துவிடும் என ரமேஷ் பாபு கூறினார். 2 நாட்களுக்கு பிறகு வேகம் அதிகரித்தது. இப்போது சராசரியாக ஒரு நாளைக்கு 450 ஏடிஎம்கள் திருத்தப்படுகின்றன. ஏற்கனவே 2100 பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம்கள் திருத்தப்பட்டுவிட்டன. இன்னும் 800 ஏடிஎம்கள் தான். இதே வேகத்தில் சென்றால் ஒரு வாரத்தில் எல்லா ஏடிஎம்களும் திருத்தப்பட்டுவிடும். இந்த பணியை ரிசர்வ் வங்கியின் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற குழு கண்காணிக்கிறது. இந்த குழு ஏடிஎம் தயாரிப்பாளர்களிடம் பேசி ஏடிஎம்களை திருத்துவதற்கு வழிகாட்டும். எந்த ஏடிஎம்களுக்கு அதிக ஆட்கள் வருகிறார்களோ அவை முதலில் திருத்தப்படும். துவக்கத்தில் ஏடிஎம்களை திருத்த ஆரம்பித்த போது 2000 ரூபாய் நோட்டை விநியோகிக்கும் வகையில் மட்டுமே திருத்த ஆரம்பித்ததாகவும் பிறகு 2வது நாளிலிருந்து 500 ரூபாய் நோட்டையும் ஏற்கும் வகையில் அவற்றை திருத்தி வருவதாகவும் ரமேஷ் பாபு கூறினார். கடந்த வாரத்தோடு ஒப்பிடும்போது வங்கிகளில் கூட்டம் 25% குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இன்னும் சில நாட்களில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வரும் என்றும் ரமேஷ் பாபு கூறினார். இதற்கிடையில் இந்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்ததை அடுத்து நவம்பர் 10ஆம் தேதி முதல் நவம்பர் 18ஆம் தேதி வரை சுமார் 511,500 கோடி ரூபாய் அளவுக்கு சேமிப்பு கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுமார் 33,000 கோடி ரூபாய் அளவுக்கு பழைய ரூபாய் நோட்டுகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது மருத்துவக் கல்லூரியில் இடம் பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக வேந்தர் மூவிஸ் மதன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த செய்தியை வழங்குவது மீண்டும் முரளிதரன்.
மருத்துவக் கல்லூரியில் இடங்களை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்த குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த வேந்தர் மூவிஸ் மதன் சென்னை நகர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் நகரில் அவரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வேந்தர் மூவிஸ் என்ற பெயரில் சினிமா தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்த மதன் கடந்த ஜூன் மாதம் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு காணாமல் போனார். இதற்கு பிறகு அவர் மீது பலரும் பண மோசடி புகார்களை கூறினர். சென்னைக்கு அருகில் செயல்பட்டு வரும் SRM மருத்துவக் கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை இடங்களை பெற்றுத் தருவதாக கூறிவிட்டு அவர் மாயமானதாக புகார் கூறப்பட்டது. குறிப்பாக ஜெயச்சந்திரன் என்ற மருத்துவர் தன்னுடைய மகனுக்கு SRM மருத்துவக் கல்லூரியில் இடத்தை பெற்றுத் தருவதற்காக 53 லட்சம் ரூபாயை கேபிடேஷன் தொகையாக மதனிடம் கொடுத்ததாகவும் ஆனால் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு அறிவிக்கப்பட்ட பிறகு மதன் தலைமறைவாகிவிட்டதாகவும் காவல்துறையில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. தான் ரிஷிகேஷில் கங்கையில் மூழ்கி மரணமடையப் போவதாக மதன் தன் கடிதத்தில் கூறியிருந்ததால் வாரணாசி, ரிஷிகேஷ், ஹரித்வார் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறை தனிப்படை அமைத்து அவரை தேடி வந்தது. இந்த நிலையில் மணிப்பூரிலிருந்து சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு திரும்பிய மதன் திருப்பூரில் தங்கியிருந்ததாகவும், ஒரு பெண்ணை சந்திப்பதற்காக இன்று காலையில் அவர் வந்தபோது அவரை கைது செய்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. SRM மருத்துவக் கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை இடங்களை பெற்றுத் தருவதாக கூறி மதன் 123 நபர்களிடமிருந்து 84.27 கோடி ரூபாயை மோசடி செய்திருப்பதாக காவல்துறை கூறுகிறது. இந்த வழக்கில் முன்னதாக SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து கைது செய்யப்பட்டார்.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளின் விஸ்தரிப்புக்கு தோட்ட நிர்வாகங்கள் காணி வழங்க மறுப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மாகாண சபை உறுப்பினரான கணபதி கனகராஜை தொடர்பு கொண்டு கேட்டார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலம் ஏற்பட்ட போது முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து ஒவ்வொரு பாடசாலைக்கும் 2 ஏக்கர் காணிகளை தோட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்ற ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தார். அந்த தீர்மானம் கடந்த காலங்களிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது அந்த அமைச்சரவை தீர்மானத்தையே மீறி தோட்ட கம்பெனிகள் அவருடைய நடவடிக்கைகள் இப்போது தென்படுகின்றன. சிறந்த பாடசாலை என்ற புதிய திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தமிழ் பாடசாலைகளுக்கு 50 மில்லியன் ரூபாவும் அதற்கு மேற்பட்ட தொகைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணத்தை இவருட டிசம்பர் மாதத்துக்கு முன்பு செலவழி திட்டங்களை நிறைவு செய்ய வேண்டும். இதுவரையிலே காணி பிரச்சனை இருப்பதனால் அந்த பணத்தை பயன்படுத்த முடியாமல் அந்த பணம் மீண்டும் அரசாங்க திரைச்சேரியை சென்றடையும் ஆபத்தான ஒரு நிலை எதிர்நோக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
நீங்கள் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை தனியார் தோட்ட கம்பெனிகளில் மட்டுமா அல்லது அரச தோட்டங்களிலும் எதிர்கொள்ளப்படுகின்றதா?
அரசாங்க தோட்டமாக இருந்தாலும் சரி, தனியார் தோட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த காணி முழுவதும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அரசாங்க காணிகளை பெருந்தோட்ட கம்பெனிகள் குத்தகைக்கு பெற்றே, குறிப்பாக சொல்ல போனால் அது முகாமைத்துவ கம்பெனிகள் தான். அந்த காணிகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகள்.
இந்த விடயம் தொடர்பில் தங்களால் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது?
முதலாவதாக நாங்கள் அவருடைய பேச்சுவார்த்தை மூலமாக கடந்த கால நடைமுறையை பின்பற்றுமாறு கேட்டிருக்கின்றோம். அதற்கும் அவர்கள் இணக்கம் தெரிவிக்காவிட்டால் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்படுவோம்
என்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவர் கணபதி கனகராஜ்.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது. உலக மீனவர் தினம் இன்று வவுனியாவில் அனுசரிக்கப்பட்டது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இரு நாட்டு அரசுகளும் ஆர்வம் காட்டியிருப்பது வடபகுதி மீனவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியிருப்பதாக சர்வதேச மீனவர் தினத்தையொட்டி வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
2 தமிழ் மக்கள் சகோதரர்களின் பேச்சுவார்த்தையிலே அரசுகளும் இதில் கலந்து கொண்டு சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது
என முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் சங்கத்தின் முக்கியஸ்தர் மரியதாஸ் அவர்கள் தெரிவித்தார். இருப்பினும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக வடபகுதி மீனவர்களுடைய வாழ்வாதார பாதிக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் முகமது ஆலம் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டினார்.
யுத்தத்தின் பாதிப்பு, சுனாமியினால் ஏற்படுத்தப்பட்ட வடுக்கள், இந்திய மீனவர்களின் ஏற்படுத்தப்படும் இழப்புகள், தென்னிலங்கை மீனவர்களின் குடியேற்ற நடவடிக்கையாலும் வடபகுதி மீனவர்கள் கடலில் வாரத்தில் 3 தினங்களே தொழில் நடவடிக்கையில் ஈடுபட முடியுமாக உள்ளது. ஏனைய தினங்கள் சட்டவிரோத மீன்பிடியாளர்களுக்கு தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை அரசோ அல்லது மீன்பிடி திணைக்குழுமோ கண்டுகொள்வதில்லை
என்றார் ஆலம் அவர்கள். வடமாகாண கடற்தொழிலாளர் இணையமும் இலங்கை மீனவர் ஒத்துழைப்பு அமைப்பும் இணைந்து சர்வதேச மீனவர் தினத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தன. இந்த தினத்தையொட்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்து மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள் குறிப்பிட்டார்.
மீனவர்களுடைய நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படாமை பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. அதே நேரம் சுற்றுலாத்துறைக்காக மீனவர்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றன. சட்டவிரோத மீன்பிடி முறை இன்று இளங்கப்பூராவும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தடுக்க கோரியும் உழைக்கும் மக்களுடைய காணி மற்றும் கடல் உரிமையை உறுதிப்படுத்தி மக்களுக்கு தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு தன்னாதிக்கத்தை உறுதிப்படுத்துமாறு கேட்டு நிற்கின்றோம்
என்றார் ஜேசுதாசன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய குறிப்பது. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.